பின்வருமாறு உடலை விட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார். பழக்குவாரத்தை தன் புதிங்காலால் அடைத்து பின் உயிர் மூச்சு ஆறு இடங்களுக்கு முன்னேற்றி செல்ல வேண்டும். நாபி, வயிற்றுப்பகுதி, இதயம், மார்பு, மேல்வாய், துருவங்கள் மற்றும் மூளைக்கு இந்த யோக முறையால் உயிர் மூச்சை கட்டுப்படுத்துவது இயந்திரம் கொண்டதாகும். பழங்காலத்தில் வாழ்வின் குணமும் ஒழுக்கமும் அனுகூலமாக இருந்ததால் அத்தகைய பயிற்சி அவர்களுக்கு மிகவும் பழக்கமானதாக இருந்தது. ஆனால் கலியுகத்தின் ஆதிக்கம் இப்பயிற்சிக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கும். நவீன காலத்தில் தேகாபியாசம் என்னும் இக்கலை ஏறக்குறைய அனைவருமே பயிற்சியற்றவர்களாக இருக்கின்றனர். இன்றைய நாட்களில் பகவானின் புனிதநாமங்களை பாடுவதன் மூலமாக மிகவும் சுலபமாக மன உரிமையை அடையப்படலாம். உயிர் மூச்சை கட்டுப்படுத்தும் உட்புறமான அத்தியாசத்தை விட இம்முறை நான் பயன்களை அளிக்கக்கூடியதாகும்.
பிரமலோகத்தின் குணத்தில் நீண்ட ஆயுளும் தேவையில்லை என்பதில்
துளியான நம்பிக்கை வேண்டும். பௌதிக வசதிகளால் கவலைப்படாமல் வேண்டும். பகவானின் வாசஸ்தலத்துக்கும் திரும்பி செல்ல வேண்டும். உன்னதமான வாழ்வு முறையாளருக்கு ஜடப்பற்றை கலைவது சாத்தியமானது என்று பௌதிகம் கூறப்பட்டுள்ளது. பரமது கிருஷ்ணா நிவர்த்ததி. ஆன்மீகவாளை பற்றி பூர்ண அறிவு ஒருவனுக்கு இருந்தால் அல்லாது ஜடத்தில் இருந்தவனால் விடுபட முடியாது. ஆன்மீக வாழ்வு பல வகைப்பட்ட நிலை இல்லாதது என்னும் பிரச்சாரமானது ஜீவராசிகளை தவறான பதவி செலுத்தி ஜடைமங்களால் மென்மேலும் அதிகமாக கவரப்பட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஓப்பை சேர்ந்த அனுபவவாதிகளால் செய்யப்படும் அபாயகரமான விளம்பரமாகும். இதனால் அறிவு பற்றாக்குறை உள்ளவர்கள் பரமனை பற்றி எந்த உண்மையும் அறிய முடியாது. பிரம்ம உணர்வு பெற்ற ஆத்மாக்கள் என்று தாங்களே அவர்கள் பொய்யாக புரிந்து கொண்டாலும் பலவகைப்பட்ட ஜடைமங்களை அனுபவித்து அவர்கள் விரும்புகின்றனர். இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் சுற்றில் தாழ்ந்தவர்களான இவர்கள் பரமனை பற்றிய எவ்வித கருத்தையும் அறிய முடியாது. எனவே பகவானை அவர்களால் அடைய முடியாது. பகிர்ந்த லோகங்களில் பகவானின் உன்னத உறவு பற்றிய முழு அறிவு பக்தர்களுக்கு உண்டு. இங்கு அகுண்ட திருஷ்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அகுண்டம் என்பதும் பகிர்ந்த என்பதும் ஒரே கருத்தையே குறிக்கின்றன. ஆன்மீகர்களும் பகவானுடன் சர்வோசத்திலும் தனது நோக்கத்தை பதித்துக் கொண்டால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஜடத்தொடர்புகளை கைவிட முடியும். பரம எனப்படும் இதுவும் பகவத்கீதையின் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டது. அறந்தாமம் என்று சொல்லும் ஒன்றே ஆகும். அறந்தாமத்திற்கு செல்பவன் ஜடவாயிற்கு மீண்டும் திரும்பி வருவதில்லை. ஜடவாயின் இழமைந்த அளவுக்கு அறிந்தால் சுதந்திரம் சாத்தியமல்ல. இரு கண்கள் இரு நாசுக்கு வாரங்கள் இரு காதுகள் மற்றும் வாய் மற்றும் ஏழு குவாரங்கள் வழியாக உயிர் மூச்சு வெளியேறுகிறது. பொதுவாக சாதாரண மனிதன் ஒருவன் இறக்கும் பொழுது அவனது வாய் வழியாக இது வெளியேறுகிறது. ஆனால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் தனது சொந்த வழியில் உயிர் மூச்சை கட்டுப்படுத்தும் யோகி தலையில் மூளைக்கு வார்த்தை வழியாக உயிர் மூச்சை உருவாக்கிறான். ஆகவே யோகி மேற்கூறப்பட்ட ஏழு துவாரங்களையும் அடைத்து விடுகிறான். இதனால் உயிர் மூச்சு இயற்கையாகவே மூளைத்து வார்த்தை வழியாக வெடித்து வெளியேறுகிறது. இதுவே சிறந்த பக்தன் ஒருவன் ஜடசம்பந்தத்தை விட்டுவிடுகிறதன் அறிகுறியாகும்.
முதுகெலும்பு நரம்போட கண்டுவடத்தோட அடிவாரத்தில் இருக்கு.
படிப்படியாக ஏற்படும். அது வந்து செயற்கையாக நம்ம தண்ணியை அடித்து எடுக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி யோகி வந்து மூச்சை கட்டுப்படுத்துகிற நாடியும் யம நியம, யமம்னா கட்டுப்பாடு, நியமனா ஒழுக்க விதிகள், யம நியம பிராணாயாமம் பிரத்யாகாரம் காரணம் தியானம் சமாதி உபஸ்தபா. அஷ்டாங்க யோகம்னா அஷ்டாங்கம்னா எட்டு அங்கம். அந்த யோகத்தினாடி படிப்படியாக அந்த யோகி வந்து இந்த உயிர் சக்தி மேலே இருக்கு. அந்த ஏழு இடங்களில் ஏழு சக்கர இருக்கு. அந்த மாதிரி பிரபாரங்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ஏழு இடம் பற்றி சொல்லும்போது ஒவ்வொன்றும் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறார். உயிர் மூச்சை வந்து ஆறு இடங்களுக்கு வைத்து செல்லணும். நாபினா தொப்பல், வைத்து பகுதி, இதயம், மார்பு, மேல்வாய், புருவங்கள், முழுக்கு. இந்த மாதிரி செயற்கை இதை வந்து சொல்கிற வந்து இந்த யோக முறைகள் உயிர் மூச்சு, இந்த யோக முறையால் உயிர் மூச்சை கட்டுப்படுத்துவது இயந்திரம் போன்றதாகும். மெஷின் எப்படி செய்தோ அந்த முறையில் இந்த உயிர் சக்தியை வந்து கட்டுப்படுத்தி மேலே கொண்டு போகிற மாதிரி ஆன்மீக காரணம் பக்குவத்துக்கு. இதை செய்ய வேண்டியவங்க வந்து யோகி வந்து முக்கியமாக வந்து நமத்துவாரே குறைய தேவி இந்த ஒம்பது துவாரங்களையும் ஒழுங்குபடுத்தும். இல்லைன்னா மூச்சு காத்து மேலே இடத்துல வேற பக்கம் வெளியேறிடும். நவத்துவாரங்கள்னா ரெண்டு கண்ணு, ரெண்டு வா, ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, வாய், மூக்கு துவாரங்கள் ரெண்டு, அப்புறம் மலவழி, நீர்வழி. இந்த ஒன்பது துவாரங்களில் உடம்பு அமைஞ்சிருக்கு. நவத்துவாரே குறைய தேகின்னு பாவத்தில் சொல்லுவோம். ஒன்பது துவாரங்களில் உள்ள உட்கார்ந்துருக்கு ஒரு கோட்டைக்குள்ள ஒரு ராஜா. அந்த நம்ம ஆத்மா அந்த ஒம்பது, அது என்ன ஸ்லோகம், ஒம்பது துவாரங்கள்லையும் உட்காந்துருக்காரு. இது வந்து சந்தோஷமா இருக்குன்னா என்ன செய்யணும், நவத்துவாரே புரியதேகி. அதில் வந்து சந்தோஷமா அமைதியாக எப்போ இருக்க முடியும்னு சொல்றாரு. அது கட்டு சம்மியம் கட்டுப்படுத்தினாங்க. அதைத்தான் இந்த இதுலன்னு சொல்றாரு. அதில் வந்து உயிர் காட்சியில் வந்து அந்த பக்கம் வெளியேறாம அடக்கணும்ன்றாரு. இல்லைன்னா நம்ம பம்பிங் பண்ணும்போது எங்கேயாவது ஹோல் இருந்துச்சுன்னா அதுவுலேயே லீக் ஆகிடும். அதே மாதிரி ஆன்மீக சக்தியை உயர்த்திட்டு போகிறவங்க வந்து ஏதாவது ஒன்று வீக்காக இருந்தாங்கன்னா அந்த துவாரத்துலேயே உயிர் சக்தி வெளியே பலம் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் வந்து வீக்னஸ் இருக்குது, கண்டதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், கண்மொழியே அந்த சக்தி வரைய மாறும். ஏதாவது பாட்டு கேட்கணும், வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கணும், இந்த மியூசிக் கேட்கணும், அந்த பாட்டு கேட்கணும், காது வழியாக வரைய மாதிரி சக்தி, மூக்கு வழியாக உணர்வு சக்தி நாடியும் போகும். அதே மாதிரி நாக்கு நாடியும் போகும். வாய் காமத்தில் மக்களையும் இதுலேயும் உணவு கட்டுப்படுத்தினாலே மழை வழியிலும் மூத்திர வழியிலும் சக்தி வரைய மாதிரி உயிர் சக்தி. அதனால யோகி வந்து இந்த ஒம்பது ஹோல்ஸ் தொலையும் அடைச்சாதான், அடைச்சானா மண்ணு கிண்ணு வச்சு இப்படி அடைக்கிறது இல்லை, மனசால அதை அடக்கணும். நல்ல வித்தியாசம் பார்க்கணும். அடக்கிறதுனா ஃபோர்ஸாக வந்து ரெண்டு கண்ணு, இந்த காந்தி பொம்மை அம்மையை ரெண்டு கண்ணு காது வாயெல்லாம் போட்டு அப்படின்னு மனசு அடக்கலைன்னா அது பைத்திய முடியும். ஆனால் இந்த ஒன்பது தோரங்க வழியாக அந்த உயிர் சக்தி போயிடாம இந்த பக்குவப்பட்ட யோகி வந்து மனசால அதை ஒழுங்குபடுத்தும், லீக்கேஜ் ஆகிடும். ஏன்னா ஆன்மீக சக்தி அந்த வழிகளில் விரயமாயிடும். இப்போ நம்ம எல்லாரும் பக்தராக இருக்கோம், ஜபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறாங்க, ஏன் முன்னேற்றம் இல்லைன்னா அங்கிட்டு விரயம் ஆகிட்டு. இப்போ உங்களுக்கே தெரியாது லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லி, கண்ணில் லீக் இருக்கா, காதில் லீக் இருக்கா, எங்கே எதில் லீக்கேஜ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது.
மெல்லிச கீரல் இந்த பானையில் கீரல் எங்கே இருக்குன்னு சொன்னால் சேத்த தண்ணியெலாம் காணாமல் போடும். இப்போ தானே தண்ணி நிறைய போச்சு, எங்கே காணும்னா அந்த லேச கீரல் அதுலேயே போயிடும். அதே மாதிரி இந்த ஒன்பது துவாரங்களில் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்துச்சுன்னா போச்சு, இந்த உயிர் சக்தி அதோடையே வெளியே. அது காரணத்தினாடி தான் இந்த யோகி வந்து அந்த நவத்வாரே பிறகு ஒன்பது துவாரங்களையும் ஒழுங்குபடுத்தணும். பண்ண பிறகு இந்த உயிர் சக்தியை படிப்படியாக வெளியேற்றணும், முன்னேற்றணும். அந்த ஒன்பது துவாரங்களையும் ஒழுங்குபடுத்துறது தான் அஷ்டாங்க யோகத்தில் யம நியமம். அதுக்கப்புறம் இந்த உயிர் சக்தியை ஏற்றுறதான் பிராணயாமம். உயிர் சக்தியை இதை ஒழுங்குபடுத்தாம நீங்க வந்து இந்த யமநியமத்தை ஒழுங்கு பண்ணாம உயிர் சக்தியை ஏற்றினா லீக் ஆகிடும். ஏன்னா ஒன்பது வாரத்தை அடைக்கல, சைக்கிளை பஞ்சர் பார்க்கல, எல்லாத்தையும் பஞ்சர் அடைச்சிட்டு காத்து அடிச்சாதான் காத்து நிற்குது. அதே மாதிரி இந்த யோகியம் பண்ணும்போது இந்த பல துவாரங்கள் வந்து அது மூலியம் மனசு சிதறிடுது, உயிர் சக்தி வரைய மாதிரி. இப்போ நம்மளே பார்க்கணும், எவ்வளவோ நல்ல இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கும், இதில் ஏதாவது ஒன்றில் வீக்காக இருந்தாலும் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல குணமுள்ளவர்கள் ஒன்று வீக்கானாலும் போயிடும். அதுதான் பௌதிகம் என்னச்சது, பலமான ஒரு குளம் வந்து காற்றால் அடிக்கப்பட்ட படகு போல என்ன செய்யும், மனசை நான் இழுத்துட்டு போயிடும். ஒரு புலன் போதும், ஒரு ஒரு இது ஓப்பனாக இருந்தாலும் போதும், நான் எல்லாம் பெர்ஃபெக்ட்டு, கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், கண்டதில் பார்க்கல, கண்ட பேசல, கண்ட சாப்பிட்றதில்ல, கண்ட மனத்தை பிடிக்கிறது இல்லை, இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை, ஆட்சியில் இருந்து வர மனமோ இதெல்லாம் நான் பார்க்க எதுவும் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாம் இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு பக்கம் நான் வீக்காக இருந்தேன்னா இந்த ஒரு துவாரத்துக்குள்ளேயே எல்லா சக்தியும் வரையணும். அதனாடி பாகுகையில் ஒரு குளம் கட்டுப்படுத்த முடியினால காற்று வந்து எப்படி பலமான காற்று படகு அடித்து தள்ளுதோ அதே மாதிரி பலமான ஒத்தனோடது அந்த ஒரு குளம் வந்து இழுத்து போயிடும், புத்தி இழுத்து போயிடும், மனசே புத்தியான தெரியல மனசா. அதனாடி யோகி வந்து ஒரு மெஷினுக்கு என்னென்ன வேலை பார்க்குறாரோ அந்த மாதிரி அது போயிடுமா, இந்த பக்கம் வீக்காதான் அந்த பக்கம் லீக்காதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பம்பிங் பண்ணையில் உயிர்காத்த வந்து இந்த தண்டுவோட மூலமாக பம்பிங் பண்ணுறாரு, மூச்சு காத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றையில் அங்கிட்டு லீக் ஆடுமா இங்கிட்டு லீக் ஆடாமான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மெஷினை நம்ம பம்ப் பண்ணும்போது எங்கேயாவது லீக் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இந்த உயிர்காட்டை ஏற்கும் போதும் இதுதான் அஷ்டாங்க யோகம். அந்த யம நியமத்தில் வந்து துவாரங்கள் பூரா அடைக்கிறது. அடுத்து பிராணயாம பிரத்யாகாரா தாரணம் தியானம் சமாதியெல்லாம் வந்து மேலே ஏற்றுறது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற்றி கொண்டு போகும்போது ஆன்மீகம் ஏற்றம் தெரியும். இது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ். பிரபாதம் வந்து இங்கிலீஷில் மெக்கானிக்கல் இருக்கும், தமிழில் இயந்திரமானது செயற்கையானது. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம கேட்டாலே குழப்பமாக இருக்குதுலாம் முடியுமான. நம்ம நாடி ஒரு குழந்தை ஒழுங்கு பண்ணுறதே பெரும்பாடாக இருக்கு. அதே சமயம் பக்தியில் வரக்கூடிய யோகி வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும் சுலபமாக. நீங்கள் இந்த நியூஸ் லெட்டரில் வந்துட்டு இருக்கு படிச்சீங்களான்னு தெரியல, ரெண்டு மாதம் முன்னாடி அஷ்டாங்க யோகமும் பக்தி யோகமும் போட்டிருந்தது. அந்த அஷ்டாங்க யோகி வந்து நல்ல டீட்டெயில், எத்தனை பேர் படிச்சிங்க, நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் படிச்சிங்க, ஒருத்தர் கூட படிக்க, ரெண்டு பேர் படிக்க. அஷ்டாங்க யோகத்துலேயும் இதை நான் தெளிவாக சொல்கிறதா சார், அந்த எட்டு ஸ்டெப்பும் வந்து பக்தியில் கிடைக்குது எப்படின்னு. இப்போ போய் படிங்க, இன்றைக்கி கேட்ட பிறகு போய் படிங்க என்னன்னு சொல்லணும், கொஞ்சம் புரியுதான்னு சொல்லிடுங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது நான் கேட்குறேன், கேள்வி கேட்குறேன். அஷ்டாங்க யோகத்தில் இந்த கஷ்டம் இல்லாமல் இது வந்து மெக்கானிக்கல் மெஷின் பண்ண மாதிரி கஷ்டம். ஆனால் பக்தி யோகத்தில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நடந்தது. யமம்னா அதில் அஞ்சு கட்டுப்பாடு, அந்த அஞ்சு கட்டுப்பாடும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒவ்வொரு கட்டுப்பாடும் எப்படி வருதுன்னு அந்த இதில் எழுதியிருக்கும். அந்த ஆர்டிகல் வந்து பாருங்கள். யமம் போனது ஒரு மாதமாக அது முதன்னதான்னு தெரியல, போனதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நியமங்கள் அஞ்சு கட்டுப்பாடு, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரும். கண்ணாடி பக்தி யோகி வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்த யமன் யமன்னா அவனோட இந்த நவத்வாரமும் கட்டுப்பாடுக்கு கொண்டு வரான். மனசோட கட்டுப்பாடு நம்ம இது ஒன்றும் தேடி கிடையாது. நம்ம பகவான் நாமம் சொல்லி பிரசாரம் பண்ணி கட்டுப்பாடு வரும்போது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம். நம்ம நாடி இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமான்னு நினைக்கிறோம். நாக்கு கட்டுப்படுத்துகிற எவ்வளோ கஷ்டம், அதுலேயும் வித விதமான சாப்பாடும் கல்யாண சாப்பாடுகளும் விருந்துகளும் எல்லாத்தையும் நம்ம நாடி இப்போ தவிர்க்க முடியுது. அது பிரசாரம் இல்லைன்னா எவ்வளோ வயந்த சாப்பாடுனாலும் விடுறோம். காரணம் வந்து நாக்கு ருசி வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது மனசு துவாரங்கள் திறந்துருக்கு. ஆன்மீக சக்தி விரையமான ஆனாடி படிப்படியாக நாக்கை கட்டுப்படுத்துறோம். அதே சமயம் நாக்கை வந்து வெறுமே ஃபோர்ஸை கட்டுப்படுத்தினா மனசில் உள்ள ஆசைகள் நாடி திரும்ப அது தூண்டப்படும். அதனாடி அதுக்கு பிரசாதம் கொடுக்கும். இந்த நாக்கு கட்டுப்படுத்துறதுக்கு பெஸ்ட் ஒழிய வந்து பிரசாதமும் பகவான் நாமும். நாக்கு அதனாடி கட்டுப்படுத்தும். கண்ணு வந்து பகவானுக்கு அலங்காரம் பண்ணி தரிசனம் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணுக்கு வந்து மற்ற டேஸ்ட் குறையும். குறைய ஆரம்பித்தது நீங்கள் எல்லாரும் உணரும். இங்கே வந்து கண்ணு வந்து நாய் நிறைய அலைஞ்ச மாதிரி அலையும். கண்ணு வந்து இப்போ பகவானை தரிசனம் பண்ணி படிப்படியாக வரது கண்ணோட வேகம் குறையும். அப்போ வேகம், மனசோ வேகம், ஜிகோ வேகம், உதர அப்பஸ்தோ வேகம், ஒவ்வொன்றுக்கும் வேகம் இருக்குது. காக்கு வாக்கு கண் எல்லாத்துக்கும் வேகம் இருக்குது. ஒவ்வொரு வேகமும் குறையிறதை பார்க்கும். கட்டுப்பாடு இல்லாமல் தரிகட்டு போன குழந்தைங்க ஒவ்வொரு துவாரங்களும் மனசு வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறது நம்ம உணர முடியும். இல்லைன்னா நம்ம ஏன் இவ்வளோ சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? நூற்றுக்கு நூறு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளவோ முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம நாடி இழுத்து கட்டுப்படுத்த முடியும் இந்த நவத்வாரங்கள். அந்த கண்ணும் காலும் மூக்கும் வாயும் எல்லாமே படிப்படியாக நம்ம நாடி இழுத்து ஒழுந்து கொண்டு வர முடியும். அதனால இந்த பக்தியில் வந்து யார் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து இந்த யமன் யமன் ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த அஞ்சு அஞ்சு பத்து கண்டிஷன், யமால் அஞ்சு இருக்குது, நியமல் அஞ்சு இருக்குது, பத்தும் ஆட்டோமேட்டிக்காக வரும். முன்ன பண்ண இருக்கலாம், ஆனால் எல்லாரும் முன்னேற்றம் உணரும். ஏன்னா கலியுகத்தில் நம்ம நாடி மனுஷனாக இருக்கவே முடியாது. ஒரு நொடியில் மிருக நிலைக்கு போயிடும். ஏன்னா மிருகமாக இருக்கிறது கலியுகத்தில் ஈஸி, ஆனால் மனுஷனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பத்து குளங்களையும் பத்து காரியங்களையும் இதில் வந்து யமன் யமத்தில் சுலபமாக ஒருத்தர் நாடி கொண்டு வர முடியும். அப்போ அந்த யோகத்தில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீல் பண்ணியாச்சு, அடைச்சாச்சு. அடுத்து பிராணாயாமெல்லாம் மன கட்டுப்பாடு இல்லாமல் யமனியம் இல்லாமல் அடுத்து ஆசனம். ஆனால் ஆசனம்னா உட்கார்றது, பத்மாசனமோ அர்த்த பத்மாசனமோ வஜ்ராசனமோ ஏதோ ஒரு ஆசனம். நிறைய பேர் மாதிரி உட்காரவே முடியாது ஒரு இடத்துல, கிளாஸ்ரூமில் கூட உட்கார முடியாது. ஆனால் இந்த பகவான் நாமத்திலையும் பஜனையிலையும் நம்ம நாடி உட்கார முடியுது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் மனசை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அந்நாடி அமைதியாக நம்மளே கண் கூட பார்க்கணும். ஆசனம்னா அமர நிலை, அதாவது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுறவன்னா அந்த உட்காரணும். இது வந்து நம்ம உட்கார்ந்து நீங்கள் உட்கார்ந்துக்கிறதே பெரிய யோகி மாதிரி தான். அப்போ 45 நிமிஷம் இல்லைன்னா சாதாரணமாக உட்கார முடியாது. இப்போ டிவியில் கூட உட்கார முடியலை, எல்லாம் சேனல் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி எதுலேயும் ஆர்வம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆசனம். நாலாவது பிராணாயாமம். நீங்கள் ஜபம் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்ம கோபம், வேகம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் அடங்காது. ஆனால் வந்து இதுதான் நம்ம பிரீத்திங் கண்ட்ரோலுக்கு பிரச்சனை. நம்ம மனசில் உள்ள வேகமான எண்ணங்களோ, கோபமோ, மோகமோ, ரோகம் ஏதோ ஒன்று, லோபம், மதம், ஆச்சரியம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம மனசோட வேகத்தினாடி மூச்சு காத்து வேறுபடும். ஒழுங்காக சுவாசிக்கிறது கோபம் வந்தா சுவாசம் போயிடும். என்ன மூச்சு வாங்கும், பேசல, கோபத்தில் ஒருத்தர் பேசல, அந்த மூச்சு காத்து ஒழுங்கு இல்லாமல் போயிடுது. கோபம் வரும்போது உதாரணத்துக்கு எல்லாரும் பார்க்கணும், கோபம் வரும்போது மூச்சு காத்து வாங்க இழுத்து இழுத்து பேசுவாங்க. அதே இது வந்து அமைதி சாந்தமான நிலைமைக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்காக பிராணயாமனா பிராணனா மூச்சு காத்து யாமனா கட்டுப்படுத்துறது, அதை ஒழுங்கு பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு நீங்கள் தனி எக்ஸசைஸ் தேவையில்லை. பிராணயாமம், பிராணம் வந்து தானே கட்டுறது நாலாவது பஸ்தான் தேவை. அதை ஒழுங்குபடுத்துறவனே உங்களுக்கு இதெல்லாம் உள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஜபம் பண்ணும்போது யமனியமம் வந்துடுது. ரொம்ப பிரச்சனை சாப்பிடும்போது யமனியமான கட்டுப்பாடு. முதல்ல யமத்தில் வந்து அஞ்சு இருக்குது, சத்தியம், அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சாரியம், அபரிக்கிரகம், சொந்தம் கொண்டாடாமை, அபரிக்கிரகம், இந்த அஞ்சும் யம, இது தானாக வந்துடுது. அதே மாதிரி எப்படி வந்துடுதுன்னு கீழே கொடுத்துருக்கு. நியமன்றது வந்து தூய்மை, சந்தோஷம், தவம், ஆன்மீக கல்வி, பகவானிடம் சரணடைதல், இந்த அஞ்சும் நியமம். இந்த அஞ்சஞ்சும் பத்து தான் இந்த அவத்வாரங்களையும் அடைக்கும், ஒம்பது துவாரங்களையும் அடைச்சிரு. அதுக்கப்புறம் உட்கார முடியும், அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ண முடியும். ஜபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிராணன் வந்து ஒழுங்குக்கு வந்துடுது. அப்புறம் பிரத்யாகாரம்னா ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி மற்ற பிரத்யாகாரம்னா மற்ற வேண்டாத விஷயங்கள் வந்து விளங்குறது. நம்ம ரெகுலராக பக்தியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து விளைய வந்துடும். அதான் பிரத்யாகாரன்றது. எத்தனையோ வேண்டாத விஷயங்கள் நம்மகிட்ட வந்து விளைய போயிடுது, அதான் பிரத்யாகாரம். அடுத்து காரணம்னா ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துறது. நம்மளே ஜபத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி பழகிறோம். காது கேட்க, மாய் சொல்ல, கண்ணு பாவனை பார்க்க, மாய் கை மாலையத்தோட மாய் சொல்ல, ஆனாலே காரணம் மனம் வந்து ஒரே விஷயத்தில் ஒருநிலைப்படுறது தான் காரணம். தியானம்ன்றது ஆழ்ந்து தேடுபடுறது, குடந்து சமாதின்றது முழு சரணர். இந்த எட்டு ஸ்டெப்பும் ஆட்டோமேட்டிக்காக, இந்த எட்டாவது ஸ்டெப் நீங்கள் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு காட்டும் வந்து உச்சி தலைவர். இதுதான் வந்து பக்தியில் சுலபமான. இது தயவுசெய்து இந்த எந்த மாதம் இது ஆகஸ்ட், செப்டம்பர் அக்டோபரும் போயிடுச்சு, போன மாதத்துக்கு முன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எழுதியிருக்கு. இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் எடுத்து பாருங்க, மூணு பக்கம்தான் இருக்குது மொத்தமே. அதே மாதிரி இதை வந்து ஆன்மீக பாதைன்னு சொல்கிறவங்க வந்து புறப்பாதை வந்து நமக்கு கருணை நாடி எளிமையாக காட்டியிருக்காரு. இது எப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த குணங்கள் கட்டுப்பட்டு அஷ்டாங்க யோகத்தில் என்ன பலம் உண்டோ அது கிடைக்கும். இதோட முடிவு வந்து நமக்கு வந்து படிப்படியாக நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துலேயும் உலக விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடுறத வச்சு தெரியும். கடைசியில் புறப்பாதை சொல்கிற மாதிரி ஜடன்பதுக்கான ஆசை வந்து முற்றிலும் ஒருவன் விடுபட்டு இருக்கு என்பது நிபந்தனையாகும். ஆனாலும் ஒருத்தர் வந்து உலக விஷயங்கள் வந்து எவ்வளோ விடுபட்டுருக்காங்கன்னு பார்க்கணும், அதான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அறிகுறி. உலக விஷயங்களை வந்து அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டுட்டு ஆன்மீகம்னு சொல்கிறவங்க வந்து பொய்யானவங்க. அவங்கள வந்து மித்யாச்சார உச்சியதேன்னு பகவத்கீதை சொல்லுது. மித்யாச்சாரம்னா பொய்யன், சீட்டிங் பர்சன், ஏமாத்துக்காரன். ஏன்னா வெளியே வந்து வேஷம் போடுறாங்க, உள்ளுக்குள்ள பூரா ஆசை இருக்கு, மனசா ஸ்மரன். அதனால உலக விஷயங்களில் வந்து எல்லா வகையிலையும் அவங்க வந்து கற்றுதல் நீங்கி யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உண்டாங்க. இந்த நிலை போகும்போது தான் கடைசியில் உயிர் மூச்சு பிரியும் போதும் உச்சித்துவாரத்துலேயே போகும். இல்லைன்னா சாதாரணமாக கண்ணு வழியாக, காது வழியாகவோ, மூக்கு வழியாகவோ, வாய் வழியாகவோ உயிர் பிரிஞ்சு போகும். இது வந்து யோக முறையில் சொல்லப்போகிற விஷயம். ஆனா பக்தி யோகி வந்து இது எல்லாத்தையும் பத்தி கஷ்டப்படுறது. பிரபாகர் சொன்ன மாதிரி பக்தி யோகிக்கு வந்து மிக தெளிவா தெரியும், இன்றைய நாட்களில் பகவானின் புனித நாமங்களை பாடுவதன் வழியாக மிகவும் சுலபமாக மன ஒருமையை அடையப்படலாம். உயிர்மூச்சை கட்டுப்படுத்தும் உட்புறமான அத்தியாசத்தை விட இருமுறை நடத்தங்களே அளிக்கக்கூடியதாம். மெக்கானிக்கலாக அந்த கட்டுப்படுத்தி நம்ம அஷ்டாங்கிற முறை செய்த விட பகவான் நாமத்தை சொல்லி அதே பலனை பெறலாம். இது வந்து சுலபமான வழி. இன்னைக்கு ஸ்லோகம் வந்து பாவதம் வந்து எல்லாத்தையும் சொல்லுது. ஏன்னா இதே கடவுள்னா இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவை எப்படி நம்ம அடைகிறது, அந்த மாதிரி பகவானை எப்படி உணர்றது, ஒவ்வொரு ஜீவன்த்தையும் எப்படி பகவான் இருக்கான்னு உணர்றது, இதை வந்து சுலபமாக இந்த மூணு ஸ்லோகம் வந்து அஷ்டாங்க யோகி எப்படி முயற்சி பண்ணுறான்னு சொல்லுது. திரௌபதா பேரலா பக்தி யோகி இதை எப்படி ரீச் பண்ண முடியும்னு சொல்லி பக்தி யோகிக்கு இந்த ப்ராசஸே தெரிய வேண்டியது. பகவான் நாமம் பிரசாத் நம்ம பாட்டுக்கு யாரோ கை கூட்டி கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி பக்தி யோகிக்கு பகவானே கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி பிரதான புத்தி யோகம் ஏனமாக உபயாமிது. பகவான் புத்தியை தர்றாரு, வழியை காட்டுறாரு, நம்ம கூட்டு போகிறாரு. நம்ம சொந்த முயற்சியை நம்பி இருக்கிறது அஷ்டாங்க யோகி வந்து சொந்த முயற்சியை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோக முறை வந்து ரொம்ப சுலபமானது பக்தி யோகம். அது மூலமாக அஷ்டாங்க யோகத்தை அது முடிவாக இருக்கும் நம்மளால தெளிவாக அடையாளம் அறிய சந்தேகங்கள் ஏதாவது விளக்கங்கள் சந்தேகங்கள் சந்தேகங்கள் விளக்கங்கள் அது ஏறி வரும். ஆனால் நமக்கு தெரியாது நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியாது. பக்தி யோகி வந்து கணக்கு பார்த்து செய்கிறவங்க ப்ரோபதை சொல்கிற மெக்கானிக்கல் ப்ராசஸ். இதில் வந்து இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பக்தி யோகிக்கு தேவை ப்ரோபதத்தனமாக ஒருத்தர் படியேறியும் போகலாம், ஒருத்தர் லிஃப்ட்லேயும் போகலாம். பக்தி யோகிக்கு டக்குன்னு மேலே லிஃப்டில் பகவானே கொண்டு போனாலும் கொண்டு போயிடும். ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும்னு அவசியமும் கிடையாது. ரெண்டு நமக்கு ஒரே ஒரு டெஸ்டினேஷன். அதனால பக்தி யோகி வந்து இந்த கால்குலேஷனும் பண்ணுறது நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக குண்டலினி சக்தின்னு சொல்கிறது. அந்த குண்டலினி சக்தி தான் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அது ரைஸ் ஆகினால்தான் நம்ம வந்து அதோட அடையாளம் வந்து முதல் நமக்கு தெரிகிறது ஆன்மீகத்தில் முன்னேறன்றது. ஜடாசையில் நம்மளை விட்டு விலகிறப்ப தான் ஆன்மீக முன்னேற்றம் உண்மையானதாக முன்னேறிட்டு இருக்குன்றது அதோட அடையாளம். நம்முடைய ஆசைகள் ஜட ஆசைகள் உலக ஆசைகள் தேவையற்ற ஆசைகள் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு வளரும் போது நம்ம ஆன்மசக்தியில் முன்னேறிக்கொண்டிருக்க அடையாளம். அது மெஷர்மெண்ட். ஆன்மசக்தியில் போகும்போது டிவோட்டி வந்து எவ்வளோ ஒரு முன்னேறிக்கான கணக்கே போடுறது தமாட்ட சரண் அடைஞ்சிட நாடி. இது எப்படின்னா ஒரு குழந்தைய வந்து தந்தையார் கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கும் குழந்தை தானாக வழி தேடி போகிறது மாதிரி. பக்தி யோகிக்கு வந்து பகவான் வந்து வழிகாட்டி கூட்டு போகிற நாடி. எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு குழந்தைக்கு தெரியாது, எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாது. அது வந்து தந்தை கையை பிடிச்சிட்டு போகிறது வாடி வேண்டியது பிள்ளைக்கு இருக்கும். புளி இருந்தால் தூக்கிட்டு போகிறாரு, கடை இருந்தால் இது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ஓடி வர சொல்கிறாரு. அந்த மாதிரி குழந்தைய வந்து தந்தை கூட்டு போகிறாரு, வழியில் சாப்பாடும் கொடுக்குறாரு, எல்லாம் கூட்டு போகிறாரு. ஆனால் தனியாக தான் முயற்சியில் போகிற குழந்தை வந்து படக்க போகணுமா கலக்க போகணுமா இது ஒவ்வொரு தேசம் பார்க்கணும் புளி குண்டுகள் இருக்கா பாதை சரியாக யார் வந்து அட்டாக் பண்ணால் என்ன செய்ய இதெல்லாம் கவலைப்பட்டு பசி எடுத்தால் என்ன செய்ய ஒவ்வொரு கணக்கும் பார்த்துப்போம். அந்த மாதிரி யோகி தன் சொந்த முயற்சியில் போகிறவனுக்கு வந்து இத்தனை கணக்கும் உண்டு. யோகி எங்கே தடுமாறுவாங்க, யார் பாதை அணுகுணுவாங்க, எங்கே குண்டுகுடி இருக்குது, சாப்பாடுக்கு என்ன செய்ய, இந்த மாதிரி வெயில் அடிச்சா என்ன செய்ய, தங்குறதுக்கு என்ன செய்ய, பாதை எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு, எவ்வளோ தூரம் போகணும், இத்தனை கணக்கும் யோகி தனக்காக முயற்சி பண்ண தனிப்பட. ஆனால் பக்தி யோகி வந்து பகவான்கிட்ட சரணடைந்து போகிற நாடி ஒரு தந்தை எப்படி கூட்டு போகிறாரோ அதே மாதிரி பக்தி யோகமும் பகவான் கூட்டு போகிறார். ததாமி புத்தி யோகம் ஏனமாக போயாங்க என்றால் அர்த்தம் அவர் கூட்டு போகிறார். அவர் புத்தியை கொடுத்து நமக்கு வழிகாட்டி கூட்டு போறாரு. நம்ம வந்து அவர் கையை பிடிச்சு போறோம் பக்தர்களுக்கு. ஆனால் வழி தவறுறதும் கிடையாது, பாதை குழம்புறதும் கிடையாது, கஷ்டங்களுக்கும் அவர் நிவர்த்தி பண்ணிடுறாரு. ஆனால் அந்த கார்பரேஷன் தேவையில்லாமல் அன்னாடி கார்பரேஷன் அல்டிமேட் டிசிஷன் இல்லைனா அஜாமரத்துல எப்படி அவர்லாம் அவர் லிஃப்ட் போட்டு கொடுத்துட்டாரு, டக்குன்னு போயிட்டார் அஜாமரம். அந்த மாதிரி எத்தனையோ ஈவென்ட்ஸ் பார்க்கணும். அதனால கால்குலேஷன் வந்து சமயத்தில் உதவுது. நான் எத்தனை பர்சன்ட் முன்னேறிருக்கேன், இவ்வளோ முன்னேறிக்கேன்னு நம்ம நாடி சொல்ல முடியாது. 99வது சதத்தில் கூட யோகி உலகம், இங்கே வரைக்கும் ஏற்றி கூட உலகம். ஆனால் பக்தி யோகிக்கு வந்து உளுந்தாலும் சுசீனாம் ஸ்ரீமதாங்கிறது யோக புஸ்தகம் திருப்பி எங்கே விட்டு என்னை தொடரணுமே சான்ஸ் தரேன். அதனால கண்டிப்பாக வந்து பக்தி யோகிக்கு வந்து நம்ம கால்குலேஷன் எங்கே போகிறோம்னு தெரிஞ்சு அந்த ப்ராசஸ் நடக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, யாராவது போகலாம். முக்கியமா ஏன் மற்ற யோகங்களை பத்தி சொல்லியிருக்கேன்னா, நீங்க நாளைக்கு ஏதாவது இடங்களில் கேள்விப்படும் போது எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. இல்லைன்னா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு ஓனா தேடி தேடி வாழ்நாள் வரைய முடிய. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தடவை பஸ்ல போகும்போது கூட ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து வந்துட்டு இருந்தார். ஆட்டோ வந்து நான் வந்து ஜெர்மனியில் வந்து அவன் வந்து நான் குண்டலினி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. நீங்கள் என்ன செய்யறீங்க, பிஸ்னஸ் எல்லாமே நார்மலாக வாழ்க்கை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் குண்டலி யோகா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெட்டர் குண்டலினி ரைஸ் பண்ணியிருந்தா கூட உங்களாடி இதெல்லாம் செய்ய முடியாது. பிஸ்னஸ்லாம் ஆன்ம சக்திக்கு வந்த பிறகு இந்த உலக வாழ்க்கையில் எப்படி உங்களாடி முக்க முடியும் இல்லைல்ல. அதனால என் குரு வந்து எனக்கு அதை வந்து சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஸ்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கற்றுக்கு ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஸ்கை, அதாவது இந்த வாழ்க்கையை எப்படி நல்லா நடத்துறதுன்றது குண்டலினி யோகா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன். அதனால நீங்களும் அந்த மாதிரி மோகத்தில் மாட்டிக்கிட கூடாதுன்றதுக்காக பாதோகமும் பௌகீதையும் எல்லா யோகங்களையும் சொல்லி எது உத்தம யோகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்பர் ஒன் யோகான்னு நம்ம சொல்லுவோம் ஜபத்தை. மத்த எல்லா யோகத்தோடையும் இது பெஸ்ட். அந்த ஏன் பெஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு குழப்பம், யாரோ ஒருத்தருக்கு இந்த குண்டலினி யோகா பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் வாங்கினதுன்னா பத்து ஒரு அதில் ஒரு அஞ்சாறு வருஷம் குண்டலினி யோகாவில் வேஸ்ட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் டிரான்சண்டல் மெடிடேஷன் டிஎம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்ல அதில் போய் காலத்தை வரைய பண்ணு அதில் வந்து போய் புரட்டுச்சு அது உண்மையில கட்டுப்படுத்த முடியாது. அதான் குண்டலினி யோகா தான் அவர் சொல்கிறார். உண்மையில குண்டலினி யோகா கிடையாது ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. எப்படி எங்கள் கூட ஒரு விஷயங்களை பிஸ்னஸை நல்லா பண்ணுறதுன்னு சொல்லித்தானா அந்த மாதிரி குழப்பி அடிச்சு ஆன்மீகம் ஜீரோ ஆகிடுறாங்க. அதனால தான் பாகவதம் பல இடங்களில் வந்து இந்த பலவித யோக பயிற்சிகளையும் சொல்லுது. நம்ம டிவாடிஸ் பண்ணும்போது நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் உள்ளவங்களுக்கு கூட சமயத்தில் இந்த மாதிரி யார்கிட்ட கேள்விப்படும் போது மனசில் ஒரு குழப்பமோ இதோ வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு டிவாட்டி நல்லா இருக்கணும் இருப்போம் ரீசனாக இந்த சம்பந்தம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணால் மனமனப்பக்கில் சொல்கிறனாடி ஏதோ ஒரு யோகம் வாசி யோகான்னா இந்த மாதிரி ஒரு யோகம் இப்போ எதோ ரொம்ப புதுசாக ஃபேமஸாக இருக்கும். அதில் வந்து எல்லாம் ஆயிரக்கணக்கில் என்னமோ வந்து யோகா பண்ணணும். அது என்னென்னா அதில் வந்து கண்டிப்பாக வெங்காயம் கொண்டு சாப்பிடணும் நல்லா. அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பிரசாதம்லாம் தேவையில்லை, மனம் போல் சாப்பிடணும். அதில் ஒரு பக்தர் போய் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் குழம்பி போய் கடைசியில் வந்து பக்தினா என்னன்னு தெரியாத நிலைமைக்கு குழம்பி போயிட்டார். எது உண்மையில் மனசை வைத்துறது யோகமா உடம்பு கடைசியில் சொல்கிறாங்க உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷம் தர்சனம் எந்த உங்க உடம்பை வந்து யார் மூப்புலேருந்து நிப்பாட்ட முடியும், யார் நோயிலேருந்து நிப்பாட்ட முடியும், யார் சாவுலேருந்து நிப்பாட்ட முடியும். எந்த நம்பர் ஒன் யோகினாலும் பாடியை விட்டு தான் செய்யணும். அதை புரியாம இந்த யோகம்னு பேரை சொல்லி உடம்ப வந்து எப்படி வளர்க்குறது அதை நான் கேள்வி கேட்டேன். நீங்க உடம்பு எப்படி வளர்த்தாலும் இந்த மூணு முடியாதுன்றாரு கிருஷ்ணன். பிறப்பு நம்ம கேட்டு பறக்கலை கண்ணாடி அது கண்ட்ரோல் இல்லை, மூப்பு நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஜரா மூப்பு ஜென்ம மிருத்தி சாவு நம்ம கையில் இல்லை, ஜரா மூப்பு நம்ம கையில் நோய் வியாதி நம்ம கையில் ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷமான தர்ஷனம் என்ன யோகா இது பண்ணி என்ன பிரச்சனை இருக்கிற காலத்தில் இந்த உடம்பை வச்சு என் மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறேன்னு கற்றுக்கிட்டா அதான் யோகம். இருக்கிற காலத்தில் உடம்பு நல்லா வச்சுட்டு போனாலும் நல்லா இருக்காது. நம்பர் ஒன் பணக்காரன், நம்பர் ஒன் யோகி, நம்பர் ஒன் ஆளுக்கும் நோய் வரத்தான் செய்யுது, மூப்பு வரதான் செய்யுது. எஸ்கலேட்டரில் நின்னா அது தூக்கிட்டு போகிற மாதிரி நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தாலும் மூப்பு வந்துட்டு இருக்கு, சாவும் வந்துட்டு இருக்கு, யாரும் பார்க்க முடியாது. கண்ணாடி சமயத்தில் டிவோடிஸே இந்த யோக முறைகள் பற்றி சரியான ஞானம் இல்லாத நாடி குழப்பம் அடைஞ்சு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் பாத தசை திரும்பி போயிடுறாங்க. போனான்னா அந்த பாதை திரும்பி சரியான பாதையை கண்டுபிடிக்க எவ்வளோ காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு பாதையிலேருந்து இன்னொரு பாதை விலகி போயிட்டோம்னா திருப்பி இந்த பாதைக்கு வரக்கு திருப்பி வரணும். அந்த பாதை எங்கெங்கேயோ போய் சேர்ந்துடலாம், திருப்பி வர முடியாமல் போகணும். அதனால சமயத்தில் பக்தர்களோட வாழ்க்கையில் பார்க்கும்போது மனசு வந்து ஏன் பாவம் இவ்வளோ விஷயம் கொடுக்குதுன்னு பாவம் வந்து அமலப்படுறாங்க. பக்தியை தவிர வேற சொல்லக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா பக்தியில் இதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதை விட இது நல்லதுன்னு தெரிஞ்சால்தான் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஆனாடி பக்தியில் வந்து அந்த யோகம் பக்தியில் ஜபமும் இதை மனித வரும்போது மற்ற எல்லா யோகங்களும் இதை அடக்கணும். அதுக்காண்டி தான் இந்த நம்பர் ஒன் யோகம் வந்து இதில் போகிறோம். தயசீத படித்து அட்டத்தடையாக தெரியும் அதே ஜாயிஷ்ம பாரம் ஜாயிஷ் அப்புறம் பார்த்து